அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 19 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடர் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு எதிராக சிவசேனை கட்சியினர் ரகளையில் ஈடுபட்டதால் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது குறித்த செய்தி, காவிரியில் தண்ணீர் தர கர்நாடகம் மீண்டும் இன்று மறுத்துள்ளதாக செய்திகள் வரும் நிலையில் காவிரி டெல்டாவில் சம்பா பயிர் நிலவரம் குறித்த ஒரு பேட்டி,
குறைஞ்ச பட்சம் எங்களுக்கு இன்னும் 90 நாளைக்கு போகணும், 80-90 நாளைக்கு தண்ணி போகணும், அந்த தண்ணி வேணும்னு கேட்டோம்னா இன்னைக்கு டேம்ல இருக்கிற தண்ணி கரெக்டா இன்னொரு 15 நாளைக்கு வரலாம், மேக்சிமம் 18 நாளைக்கு வரலாம்.
இலங்கையில் இந்திய வீடுகள் கட்டித்தரும் திட்டத்தில் பயனாளி பெண் ஒருவரிடம் பாலியல் சலுகை கேட்டதாக வந்த புகார் குறித்த விசாரணை அறிக்கையை இந்திய தூதரிடம் விவரிக்க உள்ளதாக இலங்கை செஞ்சிலுவை சங்கம் கூறியிருப்பது குறித்த செய்தி, காணாமல் போன ஊடகவியலாளர் ஏக்னலிகுட வழக்கில் ராணுவ தளபதியை சேர்க்க மேல் நீதிமன்றம் அனுமதி தந்திருப்பது பற்றிய செய்தி, ஜெனிவா தீர்மானத்துக்கு எதிராக சில எதிர்க்கட்சிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னணி உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டது பற்றிய குறிப்பு, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்திகள் வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், இளையதம்பி தயானந்தா.
பல்கன் நாடுகளுக்கு இடையிலான எல்லைகளில் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் ஈரமும் குளிரும் கூடிய சூழலில் தவித்துக் கொண்டிருக்க குரேஷியா ஸ்லோவேனிய அரசாங்கங்கள் பரஸ்பரம் குற்றஞ்சாட்டிக் கொண்டிருக்கின்றன. புதிதாக அகதிகளாக வந்து சேருவோரில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை மட்டுமே தமது நாடு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஸ்லோவேனியா அறிவித்திருந்தும் கூட குரேஷியா இந்த அறிவித்தலை அலட்சியம் செய்து வருவதாக ஸ்லோவேனியா குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆனால் ஸ்லோவேனியா நாட்டுக்குள் இருந்து எமது பிபிசி செய்தியாளர்கள் குழு ஒன்று எமக்கு தகவல் தரும்போது ஸ்லோவேனியாவுக்குள் 3 அகதி முகாம்கள் காலியாக இருப்பதை தாம் நேரில் கண்டதாகவும், ஆஸ்திரியாவுடனான எல்லைக்கு அனுப்பப்பட முன்னர் அகதி விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய இவற்றுள் 2 முகாம்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து தெற்கே சேர்பிய நாட்டில் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் குரேஷியாவுக்குள் பிரவேசிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது.
சிரியாவின் வடக்கு மற்றும் மத்தியின் பல முனைகளில் பலத்த மோதல்கள் இடம்பெற்று வருவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. குறைந்தது 5 மாகாணங்களில் உள்ள கிளர்ச்சியாளர்களின் நிலைகளை தாண்டி முன்னேறும் முயற்சியில் ரஷ்ய விமான தாக்குதலின் உதவியோடு அரச படையினரும் ஆதரவு போராளிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். இஸ்லாமிய அரச குழுவின் பிரதான தள நிலைகளை தமது வான் தாக்குதல்கள் நிர்மூலப்படுத்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவிக்கிறது. ஆனால் சிரிய அரசாங்கத்தினரும் ரஷ்ய வான் படையினரும் கூட்டு தாக்குதல் இஸ்லாமிய அரச குழு அல்லாத போராட்ட குழுக்கள் மீதே இலக்கு வைத்திருப்பது பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடும் தாக்குதல்கள் இடம்பெறும் தென் சிரியாவின் பெரிய நகரான அலப்போவில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தப்பி ஓடியிருப்பதாக சிரியாவின் முக்கிய செயற்பாட்டாளர் ஒருவர் பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறார்.
லெபனனுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான எல்லைப்பகுதியில் பலாயிரக்கணக்கான அகதிகள் தங்கி வாழும் கிராமம் ஒன்றில் குண்டுகள் வெடித்ததில் பலர் உயிரிழந்திருப்பதாக அல்லது காயம் பெற்றிருப்பதாக லெபனன் செய்திகள் கூறுகின்றன. ஆசால் என்ற நகரின் சுற்றாடலில் இயங்கி வரும் வன்மைவாதிகளை இலக்கு வைத்து லெபனன் ராணுவம் செயற்படுவதாக சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக திடீர் நெருக்கடிகளின் மையமாக திகழும் ஆசால் நகரை கட்டுப்படுத்த லெபனன் படைகளுக்கும் வன்மைவாதிகளுக்கும் இடையில் கடந்த ஆண்டில் பெரும் போராட்டம் நடைபெற்றது. அல்கொய்தாவுடன் தொடர்புள்ள நுஸ்ரா முன்னணியும் இஸ்லாமிக் ஸ்டேட் IS வன்மவாதிகளும் இந்த சண்டைகளின் போது ஏராளமான லெபனன் ராணுவத்தினரையும் போலீசாரையும் பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றார்கள். இவர்களில் 4 இப்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
இஸ்ரேலில் பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான எரித்திரிய குடிமகனை ஆரம்பத்தில் தாக்கிய பொதுமக்களை இனம் காணும் பணிகளை தாம் ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேலிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தென் இஸ்ரேலின் பேருந்து நிலையம் ஒன்றில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஒருவர் கொல்லப்பட்ட தாக்குதலை குறித்த நபர் மேற்கொண்டிருக்கலாம் என தவறுதலாக இனம் காணப்பட்டதால் அவர் சூட்டுக்கு இலக்கானார். சுடப்படுவதற்கு முன்னர் இந்த எரித்திரிய மனிதரை இஸ்ரேலிய பொதுமக்கள் தாக்கி இரத்த வெள்ளத்தில் வீழ்த்தியதை காணொலிகள் காண்பிக்கின்றன. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட காயங்களாலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். பீர் சேவாவில் உண்மையில் தாக்குதலை மேற்கொண்டவர் பழங்குடி இஸ்ரேலியர் என இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்.
சீனாவில் புகைப்பிடித்தல் தொடர்பான மரணங்கள் அதிகரித்து வருவதை குறைப்பதற்காக கட்டடங்களுக்குள்ளே புகைப்பிடித்தலை தடை செய்யும் புதிய சட்டம் ஒன்றை நாடெங்கிலும் நடைமுறைப்படுத்தும்படி அனைத்துலக உடல்நல நிபுணர்கள் சீன அரசாங்கத்தை கேட்டிருக்கிறார்கள். தலைநகர் பெய்ஜிங் உட்பட சீன நகரங்கள் பலவற்றில் இப்படியான தடை ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனாலும் மிகவும் விரிவான விளக்கமான சட்டம் ஒன்று தேவை என்று WHO உலக சுகாதார நிறுவனமும் புகையிலைக்கு எதிரான கட்டுப்பாட்டு அமைப்புகளும் வற்புறுத்தியுள்ளன. சீனாவின் மொத்த ஜனத்தொகையில் சுமார் 350 மில்லியனுக்கும் அதிகமானோர் புகைப்பிடிக்கிறார்கள். ஆண்டுதோறும் சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் புகைத்தல் தொடர்பான நோய்களினால் உயிரிழக்கிறார்கள்.
வடபிலிப்பைன்ஸின் பிரதான லுஜோன் தீவில் கடும் மழைக்கும் மெதுவாக கடந்து செல்லும் புயலுக்கும் முகம் கொடுத்து இக்கட்டிற்கு உள்ளாக்கியிருக்கும் மக்களை விடுவிக்கும் படையினர் அவர்களை சென்றடையும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்கும் படையினரை எதிர்பார்த்து பலர் கூரை உச்சியில் காத்திருக்கிறார்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் சில இந்திய குறிப்புகள். காவிரி நதியிலிருந்து செப்டம்பர் மாதம் தர வேண்டிய நீரில் இன்னும் வரவேண்டிய 45 TMC தண்ணீரை உடனடியாக திறந்துவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு செய்திருக்கும் நிலையில் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பாட்டீல் அவர்கள் கர்நாடகத்தால் தண்ணீர் திறந்துவிடக்கூடிய அளவுக்கு அங்கு போதிய நீர் இருப்பு இல்லை என்று கூறியிருப்பதாக இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த அவரது கருத்து குறித்தும் தற்போதைய தஞ்சை மாவட்ட சம்பா நிலவரம் குறித்தும் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க முன்னோடி தலைவர்களில் ஒருவரான மன்னார்குடி ரங்கநாதன் அவர்களிடம் கேட்டேன்.
இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு சேஸ் வி வாண்ட் வாட்டர் 45 TMC, இது பேக்லாக் இருக்குன்னு சொல்றாங்க. எங்ககிட்ட தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆர் தி சென்ட்ரல் வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி, அவங்க என்ன பண்ணணும் இமீடியட்டா? இப்போ வந்து அத்தாரிட்டி மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறது இல்லை. ஆனா மேனேஜ்மெண்ட் போர்டு இல்லைங்கிறதுக்கு பதிலாக ஒரு டெம்பரரியா என்ன பண்ணுறாங்க, சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இவர செக்ரட்டரிய சேர்மனா வச்சு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணிருக்கணும்? இந்த மூணு பேருமா சேர்ந்து இவங்க வந்து ஒரு தனி கமிட்டியோ இல்லை, இவங்களே போய் கர்நாடகாவில் டேம்ல தண்ணி எவ்வளோ இருக்கு அவங்க சொல்றப்ப 45 TMC கொடுக்கறதுக்கு இருக்கா இல்லையாங்கிறது பார்க்கணுமா வேண்டாமா? அது வந்து டிஸ்ட்ரெஸ்ன்னு இருந்ததுன்னா ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல ஷேரிங் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறது பார்க்க முதல்ல அவங்க சொல்ற கர்நாடகா சொல்ற உண்மையா தமிழ்நாடு கேட்கறது உண்மையா என்னங்கிறத பாக்குறது யாரு டிசைட் பண்றது? அதுக்கு சென்ட்ரல் வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணணும். இவங்க பண்றத பார்த்தா தமிழ்நாடு காவேரி டிஸ்ட்ரிபியூட் ஆகட்டும், அதுல தேர் எங்களை வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்றோம் அப்படின்னு நானே நினைக்கிறேன்.
இப்போ இந்த
வந்து சொல்றேன், மேகதாது அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத வந்து இதெல்லாம் பண்றாங்களே தவிர தண்ணியே எங்களுக்கு குருவையே இல்லாத போயிடுது.
குருவை இல்லாத போயிடுதுங்கிறீங்க. இப்ப தற்பொழுது சம்பா நிலவரம் எப்படி இருக்கு, தண்ணி இருக்கா உங்களுக்கு?
இப்ப சம்பா நிலவரம் ஒன்று சொல்லுங்க, ஆகஸ்ட் மாசம் 9 டேம் திறந்தது. அது வந்து திறந்து எல்லாம் பண்ணி எங்களுக்கு வந்து தைலண்டுக்கு எல்லாம் போற போது செப்டம்பர் 1 ஆயிடுச்சுன்னே வச்சுக்கலாம். ஆகஸ்ட் எண்டுக்கு தான் வந்திருக்கு. செப்டம்பர் 2 இருந்தால் செப்டம்பர் 30, இப்போ ஒரு 20 50 நாள் பயிர் இருக்கு. இன்னும் 50 பயிர் இருக்கு. சில இடத்துல 50 குறைச்சலாகவும் இருக்கு, சில இடத்துல கிரவுண்ட் வாட்டர் போட்டதுனால 50 கூட 55 கூட இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற போது குறைஞ்ச பட்சம் எங்களுக்கு இன்னும் 90 போகணும், 80-90 தண்ணி போகணும். அந்த தண்ணி வரணும்னு கேட்டோம்னா இன்னைக்கு டேம்ல இருக்கிற தண்ணி கரெக்டா 15 வரலாம், மேக்சிமம் 18 வரலாம். இந்த 18 போக பாக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா 90 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில மான்சூன் வந்ததுன்னா நார்மல் சீசன்ல 60 வரும். ஆனா எப்படி இருக்க போறது, சவுத் வெஸ்ட் மான்சூன் மாதிரி அதுவும் தவறா போறதாங்கிறது தெரியாது, புயலா போறதான்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில எங்களுக்கு இன்சூரன்ஸும் ப்ராப்பரா இல்ல, தண்ணியும் கொடுக்கல, பயிரையும் போட்டிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற பயிர்ல அங்கங்க மழை கொஞ்சம் கொஞ்சம் பெய்யறது, அதுல நாங்க உசுரை வச்சுட்டு இருக்கோம், பயிருக்கு உயிரை கொடுத்துருக்கோம், இன்னும் சாகல. அது சாகராத அது வந்து பயிரை கொடுக்கக்கூடிய அளவுல இருக்குனாக்க மத்திய அரசும் கர்நாடகமும் சேர்ந்து இதை வந்து ஹெல்ப் பண்ணித்தான் ஆகணும். குடிநீருக்கு தான் இருக்குன்னா குடிநீருக்கு மட்டும் இருக்குன்னா வேற தண்ணி அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அது மாதிரி இப்போ அப்படின்னா அவங்களுக்கு இரிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்?
ரங்கநாதன் அவர்கள், இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்க ஏற்கனவே ஒரு காவேரி குடும்பம்னு ஒரு முயற்சி எடுத்தீங்க, திரும்ப அது அதுல எந்த பலனும் ஏற்படலையா? இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்கள் அதை திரும்ப ரிவைவ் பண்ண முடியாதா?
அதை ரிவைவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அரசியல் காரணங்களுக்காக பண்ண முடியலையே. நான் வந்து இதை திருப்பி நான் சொல்றேன், தப்புக்காக சொல்லல, ஒரு நல்ல அளவுல நாங்க போட்டோம், கேஸ் போட்டவன் நாங்க தான், விவசாயிகள் சார்பில் நாங்க போட்டோம். இருந்தாலும் நமக்குள்ள நல்லெண்ணம், நல்லது வரணும் அப்படிங்கிறது, ஒருத்தருக்கொத்தர் பரிமாற்றம் இருக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆனா எல்லாருமே கொடி பிடிக்கிற போது நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு வந்து பாக்குற போது பல விதத்துல பார்த்தோம்னாக்க போராட்டம்னு வந்து நம்ம குற்றணியாவே வந்தாரு, அவர் எங்களோட காவிரி குடும்பத்துல அவரும் இருந்தாரு, மறியல்ல போய் நிக்கிறாரு அவரு, எல்லாத்தையும் பண்றாரு. இப்ப அப்படின்னு அவங்களே பணிகள் பண்றது, நீங்க எங்க இருக்கேன், நீங்களும் வாங்கன்னு என்ன கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நான் வந்து நல்ல புரிந்துணர்வு வேணுங்கிற போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல இன்டைரக்ட் அப்சல்யூட்லி இன்டிஃபரண்டா இருக்காங்கிறது என்னோட அக்யூசேஷன்.
காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க முன்னோடி தலைவர்களில் ஒருவரான மன்னார்குடி இரங்கநாதன். சந்தன கடத்தல் வீரப்பனின் வாழ்க்கையை மையமாக வைத்து இன்னொரு படத்தின் முன்னோட்ட காட்சி, அதாவது ட்ரெய்லர் நேற்று வெளியிடப்பட்டது. இது குறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
சந்தன கடத்தல் வீரப்பன் வாழ்க்கை குறித்த மற்றொரு படத்தின் இரண்டாவது முன்னோட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த படத்தின் இயக்குநர் ராம்கோபால் வர்மா அறிவித்திருக்கிறார். இந்த அக்டோபர் 18 தேதிதான் கடந்த 2004 வீரப்பன் சுட்டு கொல்லப்பட்டதாக போலீஸ் உறுதி செய்தது. இந்த தேதியை பயன்படுத்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமை வீரப்பனின் கதையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டு வரும் திரைப்படத்தின் இரண்டாவது ட்ரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை அந்த திரைப்படத்தின் இயக்குநரான ராம்கோபால் வர்மா தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் மட்டுமே நேற்று இரவு இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் இது ஹிந்தி மொழியிலும் உருவாக்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வீரப்பனின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் இந்த திரைப்படம் குறிப்பாக காவல்துறையினரின் தேடுதல் வேட்டையை மையமாக வைத்தே உருவாக்கப்பட்டுள்ளது. வீரப்பனால் கடத்தப்பட்ட மறைந்த கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமாரின் வாரிசான சிவா ராஜ்குமார் இப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடிப்பதாலும், ராம்கோபால் வர்மா இயக்கும் முதல் கன்னட மொழி திரைப்படம் இது என்பதாலும் திரை ரசிகர்களின் கவனத்தை இந்த திரைப்படம் ஈர்த்துள்ளது. கிரைம், த்ரில்லர் மற்றும் திகிலூட்டும் திரைப்படங்களையே பெரும்பாலும் இயக்கியுள்ள ராம்கோபால் வர்மா தேசிய விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ள திரைப்பட இயக்குனர். கடந்த 2007 ராம்கோபால் வர்மா இயக்கி தயாரித்த ஹிந்தி மொழி திரைப்படமான ஆக் என்பது ஷோலே திரைப்படத்தின் தழுவல் என்பதால் அது பிரத்யேக பதிப்புரிமை விதிமீறல் என கூறிய டெல்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு கடந்த 31 ₹10,00,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த 24 நடிகர் ராஜ்குமாரின் பிறந்த தினத்தில் துவக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாக இயக்குநர் ராம்கோபால் வர்மா தெரிவித்துள்ளார். இந்த திரைப்படம் அடுத்த மாதம் தீபாவளி சமயத்தில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இனி சில இலங்கை குறிப்புகளை முதலில் பார்த்துவிடுவோம். அதற்கு முன்னதாக
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் இந்திய வீடுகள் திட்டத்தின் பயனாளி பெண் ஒருவரிடம் பாலியல் லஞ்சம் கோரிய விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை நாளை செவ்வாய்க்கிழமை இந்திய தூதரிடம் சமர்ப்பித்து விவாதிக்க உள்ளதாக இலங்கை செஞ்சிலுவை சங்கம் கூறியிருக்கிறது. இது குறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்திய வீட்டு திட்ட செயற்பாட்டில் பயனாளி ஒருவரிடம் இலங்கை செஞ்சிலுவச்சங்க அதிகாரி ஒருவர் பாலியல் லஞ்சம் கோரிய விவகாரம் குறித்து இந்திய தூதரக அதிகாரிகளிடம் விரிவாக கலந்துரையாட உள்ளதாக அந்த சங்கத்தின் ஊடக தொடர்பு அதிகாரியாகிய மஹிஷ் ஜானி அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தார். பாலியல் லஞ்சம் கோரப்பட்டதாக எழுத்து மூலம் தங்களுக்கு செய்யப்பட்ட ஒரு முறைப்பாட்டை அடுத்து குழு ஒன்றின் ஊடாக நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கை குறித்து இன்று தாங்கள் கூடி ஆராய்ந்த போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இன்றைய கூட்டத்தின் போது எங்களுடைய நிர்வாகமாகிய இலங்கை செஞ்சிலுவச்சங்க நிர்வாகம் அந்த விசாரணை அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த அறிக்கை பற்றி இந்திய வீட்டு திட்டத்திற்கான கொடையாளி நாடாகிய இந்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே நாளை நாங்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவரை சந்தித்து இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளில் கண்டறியப்பட்டவை பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். அத்துடன் எங்களுடைய விசாரணை அறிக்கையையும் அவரிடம் கையளிக்க இருக்கின்றோம் என்றார் மஹிஷ் ஜானி அவர்கள். நீங்கள் நடத்தியுள்ள விசாரணைகளில் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரியை குற்றவாளியாக கண்டிருக்கின்றீர்களா, அல்லது அந்த முறைப்பாடு வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக ஏதேனும் கண்டறிந்திருக்கின்றீர்களா என அவரிடம் கேட்டதற்கு, அதை பற்றி நான் ஊடகங்களுக்கு இப்போது எதனையும் கூற முடியாது. ஏனென்றால் நாங்கள் விசாரணைகளில் கண்டறிந்துள்ளவற்றை கொடையாளி நாடாகிய இந்திய அரசாங்கத்திற்கு முதலில் தெரிவிக்க வேண்டும். அதன் பின்பே விசாரணைகளில் கண்டறியப்பட்டவற்றை நாங்கள் பகிரங்கப்படுத்த முடியும். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தை பொறுத்தளவில் எழுத்து மூலமாக முறைப்பாடு கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரியை நாங்கள் கட்டாய விடுமுறையில் அனுப்பியிருக்கின்றோம். அவர் இன்னும் விடுமுறையிலேயே இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அந்த முறைப்பாடு தொடர்பிலான விசாரணைகளை நடத்தியிருக்கின்றோம். இதுதான் நாங்கள் இந்த விடயத்தில் இதுவரை அடிப்படையில் எடுத்துள்ள நடவடிக்கையாகும். எனினும் நாளை நாங்கள் இந்திய தூதுவரை சந்தித்ததன் பின்னர் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிப்போம் என்றார் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்த அதிகாரியாகிய மகேஷ் ஜோனி அவர்கள். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் முன்வந்ததை அடுத்து அந்த வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளில் தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த வகையில் 17,500 வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளில் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. பயனாளிகளுக்கு இந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதி கொடுப்பனவுகள் கட்டம் கட்டமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேயே இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் பயனாளி ஒருவரிடம் பாலியல் லஞ்சம் கோரியதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் 2010 முதல் காணாமல் போயிருக்கும் ஊடகவியலாளர் பிரகித் ஏக்நலிகுடா வழக்கில் இலங்கை ராணுவ தளபதியை பிரதிவாதியாக சேர்க்க மேல்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதுகுறித்து கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
காணாமல் போயுள்ள ஊடகவியலாளர் பிரகித் தெக்னலிகுடவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி அவரது மனைவி தாக்கல் செய்துள்ள மனுவில் பிரதிவாதிகளாக இராணுவ தளபதி மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் ஆகியோரை உள்ளடக்குவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தாங்கள் சமர்ப்பித்த வேண்டுகோளொன்றை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பின்னர் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக மனுவை தாக்கல் செய்த பிரகித் எக்னலிகுடவின் மனைவி சந்தியா எக்னலிகுட தெரிவித்தார். காணாமல் போனமை சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கமைய இந்த சம்பவத்துடன் இராணுவ புலனாய்வு பிரிவு தொடர்பு பட்டுள்ளதை அறிய கிடைத்துள்ளது. எனவே இது சம்பந்தமாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இராணுவ தளபதி மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக உள்ளடக்கப்படுவது அவசியம் என்று மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மனுவில் பிரதிவாதிகளாக சேர்த்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி சம்பந்தப்பட்ட மனு தொடர்பாக இம்மாதம் 30 நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு இராணுவ தளபதி மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் ஆகியோருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காணாமல் போயுள்ள பிரகித் எக்னலிகுடவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி அவரது மனைவி 2010 இந்த மனுவை தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கது. பிரகித் எக்னலிகுட காணாமல் போனமை தொடர்பாக 4 இராணுவ அதிகாரிகள் உட்பட 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து போலீசாரினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கை மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக இன்று கொழும்பில் சில எதிர்க்கட்சிகள் நடத்திய கூட்டம் ஒன்றில் ஆளும் சுதந்திர கட்சியின் சில முன்னணி உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கொழும்பிலிருந்து மீண்டும் கே எஸ் உதயகுமார்.
ஜெனீவா மனித உரிமை பேரவையின் தீர்மானங்களை நிராகரிக்குமாறு வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நடத்தி வரும் கூட்டம் ஒன்றில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஜெனீவா தீர்மானங்கள் சம்பந்தமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது நிலைப்பாட்டை இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் அந்த கட்சியை சேர்ந்த குமார வெல்கம, பந்துல குணவர்தன, விதுர விக்ரமநாயக்க, நாமல் ராஜபக்ஷ, ரஞ்சித் சொய்சா, டலாஸ் அலஹபெரும, மஹிந்தானந்த அலுத்கமகே உட்பட சில முக்கிய உறுப்பினர்கள் இந்த எதிர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த மக்கள் ஐக்கிய முன்னணி, தேசிய சுதந்திர முன்னணி, ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி, லங்கா சமசமாஜ கட்சி, பிவித்துரு ஹெல உருமே ஆகிய கட்சிகள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. அங்கு உரையாற்றிய பிவித்துரு ஹெல உருமே அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில கருத்துக்களை தெரிவித்த போது ஜெனீவா தீர்மானங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெளிவுபடுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய உதய கமன்பில, அந்த தீர்மானத்துடன் தொடர்பு பட்ட முக்கிய ஆவணங்கள் இதுவரை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த தீர்மானங்களில் நாட்டுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய முக்கிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ள காரணத்தினாலே அரசாங்கம் அதனை மறைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் உதய கமன்பில. புதிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார கருத்துக்களை தெரிவித்த போது, ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழுவின் தீர்மானங்களின் மூலம் எமது தேசிய பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகள், சட்டம் அமல்படுத்துவது ஆகியவை சம்பந்தமாக இந்த தீர்மானங்களின் மூலம் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த வாசுதேவ நாணயக்கார, இதன் மூலம் எமது நாட்டின் சுதந்திரம் பறிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே நாட்டுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய இந்த தீர்மானங்களை தோற்கடிப்பதற்கு மக்கள் முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்பிட்டு இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு இந்திய குறிப்பு. மும்பையில் இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடர் குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆணைய தலைவர் ஷாரியார் கான் வந்தபோது பேச்சுவார்த்தைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனை கட்சியினர் ரகளையில் ஈடுபட்டதால் பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டன. இதுகுறித்து டெல்லியில் இருந்து ஜெயக்குமார்.
காலில் அம்மன் படத்தை டாட்டூ செய்திருந்த ஆஸ்திரேலியா சுற்றுலா பயணிகள் தங்களது மத உணர்வுகளை காயப்படுத்தியதாக கூறி பெங்களூரு வாசிகள் சிறைப்பிடித்தார்கள். பெங்களூரு நகரில் இளம் ஜோடியாக சுற்றுலா வந்துள்ள ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் உணவு விடுதி ஒன்றிற்கு வந்திருந்த போது அங்கு வந்த சிலர் மேத்யூ கார்டன் என்கிற அந்த இளைஞரின் காலில் இருந்த டாட்டூவை கண்டு ஆத்திரம் கொண்டனர். இதனால் அவரை மிரட்டவும் செய்தபோது அங்கு வந்திருந்த போலீசார் ஒருவர் இரு தரப்பினரிடையும் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் மேத்யூ கார்டனை அந்த கும்பலிடம் மன்னிப்பு கோரச் செய்தும் மேத்யூ கார்டன் மற்றும் அவரது தோழி எமிலி அவர்களுடன் வந்திருந்த இந்திய நண்பர் அபிஷேக் ஆகிய மூவரையும் பெங்களூரு அசோக் நகர் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். அந்த சுற்றுலா பயணிகளிடம் சண்டையிட்ட பொதுமக்களில் ஒருவர் பாஜகவை சேர்ந்தவர் எனவும் கூறப்படுகிறது. இது ஜனநாயக உரிமை மீறல் என ஆஸ்திரேலியா சுற்றுலா பயணிகளுடன் வந்திருந்த இந்திய இளைஞர் அபிஷேக் செய்தியாளர்களிடம் முறையிட்டார். அதேபோல் இன்று காலை இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கிரிக்கெட் போட்டிகள் நடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா கட்சியினர் ரகளையிலும் ஈடுபட்டனர். மும்பையில் உள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அலுவலகத்திற்குள் இன்று காலை நுழைந்த சிவசேனா கட்சியின் தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பி ரகளையில் ஈடுபட்ட பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டிகள் நடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் டெல்லியில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில தினங்களுக்கு முன்னதாக பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பாடகர் குலாம் அலியின் இசை கச்சேரி மும்பை மற்றும் புனேவில் நடைபெறவிருந்தது. இதற்கும் சிவசேனா கட்சியினர் தெரிவித்த எதிர்ப்பு அச்சத்தை உண்டாக்கியதால் அந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. இதற்கு பல கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இதேபோல் சென்ற வாரம் அக்டோபர் 12 அன்று மும்பையில் நடைபெறவிருந்த பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் குர்ஷித் முகமது கசூரியின் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்த சிவசேனா கட்சியினர் அந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான சுசீந்திரா குல்கர்னி மீது தாக்குதல் நடத்தினர். சுசீந்திரா குல்கர்னி மீது கருப்பு மை வீசிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியை அவர் நிறுத்த வேண்டும் என்றும் வற்புறுத்தினார்கள். அதையும் மீறி திட்டமிடப்பட்ட புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதுபோன்ற விவகாரங்களுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கேட்டேன்.
நிச்சயமாக இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை. 120 கோடி மக்களில் யாராவது இப்படி செய்து கொண்டிருந்தால் உடனே அது மத்திய பாரதிய ஜனதா கட்சி மீதே குற்றம் சாட்டுவது மிகவும் அபத்தமான ஒன்று. இன்னொன்று, அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களாகவே கூட இருந்திருக்கட்டும், ஆனால் அவர்கள் செய்த செயலுக்கு நான் கடுமையான கண்டனத்தை நிச்சயமாக தெரிவிக்கிறேன். நாடு முழுவதும் பிரிவினைவாதத்தை தூண்டுபவர்களுக்கும் மத உணர்வுகளை தூண்டுவதை போல பேசுபவர்களுக்கும் கண்டன குரல் எழுப்புபவர்களுக்கும் எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் அழைத்து கண்டனம் தெரிவித்து விட்டார்கள்.
நீங்க வந்து நீங்க இப்படி சொன்னாலும் கூட வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த விவகாரத்துல நேரடியா செயல்படாம மறைமுகமா அவர்களுடைய கூட்டணி கட்சிகளான சிவசேனா போன்ற மற்றவர்களை ஏவி விட்டு இந்து அமைப்புகளை ஏவி விட்டு இந்த மாதிரியான குற்ற செயல்களை ஈடுபடுறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது.
இந்த குற்றச்சாட்டு சொல்லாமல் இருப்பவர்கள் யாருன்னு சொல்லுங்க. நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த உடனே நாடு முழுவதும் மத கலவரம் வந்துவிடும் என்று சொன்னார்கள். நாட்டு வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, நாட்டில் எவ்வளவோ நல்லது நடக்கிறது. யார் செய்தாலும் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது என்று யூகங்களின் அடிப்படையிலேயே பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாங்கள் எவ்வளவுக்குதான் பதில் சொல்வது. நான் ஏற்கனவே சொன்னதை போல இது மிகப்பெரிய பரந்துபட்ட நாடு. இந்த நாட்டில் யார் யாரெல்லாமோ செய்யும் குற்றத்திற்கு எல்லாவற்றிற்கும் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்று சொல்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மரியாதைக்குரிய நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சிக்கு வந்ததை பொறுத்து கொள்ளாத எதிர்கட்சிகள் இந்த ஒரு குற்றச்சாட்டை வேண்டும் என்றே மறுபடியும் எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் குறுகிய காலத்தில் மக்கள் இதை உணர்ந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.
இந்த கடந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டுமே பார்த்தாக்க பாடகர் குலாம் அலி அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தது, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து
ஒரு நிமிஷம் நீங்கள் பட்டியலிடுங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இதே மாதிரி நிகழ்வுகள் எங்கேயுமே நடக்காம இருக்குதா? ஆக ஒரு நாட்டுல ஒருவருவரும் ஒரு அமைப்புக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் ஒருவர்களுக்கும் தனிப்பட்ட உணர்வு இருக்கலாம். இதேவற்றையும் கவனம் செலுத்தி கொண்டே இருந்தால் இந்த நாடு எப்படி வளர்ச்சி அடையும் என்று நீங்க சொல்லுங்கள். 120 கோடி பேரையும் கையில பிடிச்சு பிடிச்சு இழுத்து அடிச்சு இவங்க கட்டுக்குள்ள வைக்க முடியுமா? அங்க வந்து உங்க வந்து பேச அதிகாரபூர்வமாக இருப்பவர்கள் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும். மிக தெளிவாக அரசியலமைப்பு சட்டம் தான் எனது மத நூல் என்று சொல்லிவிட்டது, புனித நூல் என்று சொல்லி ஆகிவிட்டது
என்றார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்.
நிகழ்ச்சியில் அடுத்து வருது விளையாட்டரங்கம், தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன்.
பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 8வது ரக்பி உலகக்கோப்பை போட்டிகள் இங்கிலாந்தில் நடைபெற்று வருகின்றன. அரையிறுதிப் போட்டிகளில் விளையாட தகுதி பெறும் 4 அணிகளை தெரிவு செய்யும் வகையில் வார இறுதியில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து வேல்ஸ் அணியும் நியூசிலாந்திற்கு எதிராக பிரான்சும் ஆடின. மறுமுனையில் அயர்லாந்துடன் பலப்பரீட்சையில் அர்ஜென்டினாவும் ஆஸ்திரேலியாவை எதிர்த்து ஸ்கொட்லாந்து அணியும் ஆடின. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளின் இறுதியில் எதிரணிகளை தோற்கடித்து அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர். சனிக்கிழமை நடந்த போட்டியில் 20-43 என்ற புள்ளி வித்தியாசத்தில் அயர்லாந்து அர்ஜென்டினாவிடம் படுதோல்வி அடைந்திருந்தது. அன்றைய நாள் விளையாடிய ஆஸ்திரேலியா ஸ்கொட்லாந்து அணியை 1 புள்ளி வித்தியாசத்தில் தோற்கடித்திருந்தமை ஸ்கொட்லாந்து ரசிகர்களை பெரும் கவலையடைய செய்திருந்தது. தமால் முடிந்தவரை முயற்சித்ததாக தெரிவித்த ஸ்கொட்லாந்து அணியினர் துரதிருஷ்டவசமாக 1 புள்ளி வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர்.
It's unfortunate that after 80 minutes of rugby and 30 players knocking lumps at each other that we're talking about one decision. So, yeah, obviously it's, what's happened has happened now and can't dwell on it too much.
மிகவும் மோசமான வகையில் அர்ஜென்டினாவிடம் தோல்வியடைந்த அயர்லாந்து கவலையுடன் போட்டியிலிருந்து வெளியேறுகிறது. தமது தோல்வி குறித்து கருத்து தெரிவித்த அயர்லாந்து வீரர் டோரி பெஸ்ட், தமது ரசிகர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் வெளியிடங்கள் பலவற்றிலிருந்தும் வந்து இங்கு தங்கியிருந்து ஆதரவை தெரிவித்திருந்த நிலையில் இந்த தோல்வி ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார்.
As much for ourselves, but our family, friends and the supporters that have travelled and given us an unbelievable reception, especially here at the Millennium Stadium over the last 2 weekends. And, you know, we're gutted and we're gutted for
எதிர்வரும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் மேற்கு லண்டனில் உள்ள ட்ரிக்கினம் மைதானத்தில் நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டிகளில் முதல் போட்டியாக தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து நியூசிலாந்து அணியும், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அர்ஜென்டினாவை எதிர்த்து ஆஸ்திரேலியாவும் ஆடவுள்ளன. அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் அக்டோபர் 31 தேதி மேற்கு லண்டன் ட்ரிக்கினம் மைதானத்தில் நடைபெறவுள்ள 8வது உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் மோத உள்ளன. இளைஞர்களுக்கான காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவின் புனேயில் இந்த மாதம் 14 தேதி நடைபெற்ற வெயிட் லிப்டிங் எனப்படும் பழுதூர்க்கும் போட்டியின் 85 கிலோ பிரிவில் தமிழ் மாணவன் ஒருவர் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் 17 உயர்தர மாணவன் சத்யதாஸ் விஷ்ணுகாந்த் இந்த சாதனையை படைத்துள்ளார். தனது வெற்றி குறித்து தெரிவித்த அவர், போட்டியில் தமக்கு இந்தியா கடும் சவாலாக இருந்த நிலையில் சிறு வித்தியாசத்தில் இந்தியாவை தோற்கடித்ததாக
கூறினார். ஸ்டார்ட் பண்ணி புனே மாநிலத்துலதான் இந்த மீட் நடந்தது. 85 கிலோ இடப்பிரிவில் 102 சினாச்சும் 125 கிளினஞ்சும் தூக்கி முதலாம் இடத்தை பெற்றது. அதுல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் போட்டியா வந்த நாடுகளா இருந்தது. அதிக போட்டியா இந்தியாவில இருந்து நமக்கு போட்டியா வந்திருந்தது. அவைகள் எங்களுக்கு கிட்ட கிட்டவா தான் வெயிட்டுகள் தூக்கி கொண்டிருந்தது. அப்ப ஒரு ஆளுக்கு 3 சான்ஸ் தான் தருபடும். அப்ப அதுக்குள்ள அவைகள் கடைசி சான்ஸ் பவுல் விட்டால அங்க கடைசி சான்ஸ் தூக்கி ஃபர்ஸ்டா வந்தது.
நல்ல பயிற்சிக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு நிலையிலும் தாம் சாதித்துள்ளதாக தெரிவித்த அவர், சிறந்த பயிற்சிகள் இருந்தால் மேலும் சாதிக்க முடியும் என்றார்.
எமது பாடசாலையில அவ்வளவு வசதிகள் குறைவு. எமது பொடி உடம்ப வில ஊற்ற உபகரணங்கள் இல்லை பெருசா. அடுத்த இட வசதியும் குறைவு. அந்த மத்தியிலையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போயிருக்கிறோம். அங்க கூடுதலா எல்லாரும் இந்த துறைக்கு வர்றதுக்கு வர இல்லை. ஏனென்றா உடம்பு எல்லாம் போடும் தான், கட்டையா போடும் அதுதண்டு. நான் 6 உயரமா தான் இருக்கிறேன். ஆனா வெயில் லிப்டிங்குக்கு வரைக்கும் நான் உயரம் குறைவு தான். ஆனா எல்லாரும் இந்த உயரத்தை சாட்டி சாட்டி வராம வெயில் லிப்டிங்க பின்னடிக்கணும். சிறந்த பயிற்றுவிப்பாளர் இருந்தா, சிறந்த முறையில பயிற்சிகளை மேற்கொண்டா சிறந்த முறையில வரலாம்.
ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள ஏசியன் போட்டிகளில் வெல்வதை தனது இலக்கு என்று மன உறுதியுடன் கூறுகிறார் விஷ்ணுகாந்த்.
அடுத்த 2017 5 ஏசியன் கேம் இருக்கு ஆஸ்திரேலியாவில், அந்த விளையாட்டுல பங்கு பெற்ற.
யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் 200வது ஆண்டினை கொண்டாடி வரும் நிலையில் மாணவனின் இந்த வெற்றி தமக்கு மேலும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளதாக பாடசாலை அதிபர் எழில்வேந்தன் தெரிவித்தார். கிரிக்கெட் பற்றிய தகவல் ஒன்று. இந்தியாவில் நடைபெற்று வரும் தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய அணிகளுக்கு இடையிலான ஆட்டத் தொடரில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக இந்தியா ஆடவுள்ள மீதமுள்ள இரண்டு ஒருநாள் போட்டிகள் மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணியில் விளையாட உள்ள வீரர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டெஸ்ட் அணியில் இந்திய கிரிக்கெட் அணியின் சகல துறை ஆட்டக்காரர் ரவீந்திர ஜடேஜா மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். டெஸ்ட் அணியில் அஸ்வின் இடம்பெற்றுள்ளார். கடைசி இரண்டு ஒருநாள் போட்டிகளுக்கான அணியில் அஸ்வின் காயம் காரணமாக இடம்பெற்றிருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
விளையாட்டு ரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.